தேவனை ஆராதிங்க, இயேசுவை ஆராதிங்க, ஆராதிங்க, ஆராதிங்க. தேவ ஆவியானவரை வரவையுங்க. தேவ ஆவியானவர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் பலமாய் வந்திருக்கிறார். தாத்தை போல நம் மத்தியிலே எழுந்தருளிக்கிற தேவ ஆவியானவரை வரவையுங்க. ஹல்லேலூயா. இதுதான் இயேசுவே ஆனாதேகமோ. இதுதான் இயேசுவே ஆனாதே சிநேகமோ. எங்கள் இதய சிங்காசனத்தினிலே ரபந்தோலு ரபர நமஸ்தே ஹே கோ ரபந்தர நம சங்கரா ஸ்ரீ கதரணமோ ரந்தரதர நம கலா ரபந்தோலோ கோ ரோபோஷே ஹே மந்தோர நம கலா ஸ்ரீதர நமஸ்தே ரந்தரா ஸ்ரீமலதரணமோ சங்கரா ஆவியானவரே ஆவியானவரே. சபையின் மத்தியிலே எழுந்தருளிகிறவரே, சபையின் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவி வருகிறவரே, ஏழு குத்து விளக்குகள் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிறவரே, ஏழு நட்சத்திரங்களை சுமந்தவராய் நின்று கொண்டு இருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. நீங்க எங்க மத்தியில எழுந்தருளினா எங்கள் பாருங்கள் எங்களை விட்டு நீங்கி விடுமப்பா. எங்கள் கண்ணீர்கள் எங்களை விட்டு நீங்கி விடுமப்பா. எங்கள் தேவைகள் எங்களை விட்டு ஓடிவிடும் ஆண்டவர. அளவில்லாத சமாதானம் எங்களை மூடிக்கொள்ளுகிறது. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதற்காய் துதிக்கிறோம் ஆண்டவர. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தா. Hallelujah! Hallelujah! Thank you, Holy Spirit of God. Sabai naduve aasariyargal ooliyam seiyakoodada padiki nammude prasannam sabaiyai moodiche aandavare. உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல்னாலப்பா சபையை நீங்கள் மூடிக்கொண்டீங்களே ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய பாதத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கடந்த முறை யார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்ற தலைப்பிலே சில குறிப்புகளை நாம் பார்த்து கடந்து சென்றோம். அதை தொடர்ந்து சில வார்த்தைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். அதை பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த முறை நாம் பார்த்த வார்த்தைகளை சிலவற்றை நம்முடைய நினைவுக்கு கொண்டு வந்து நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது 33வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா.
ஆயிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அருளினால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீ எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான்.
இங்கே பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நாம் கடந்த முறை பார்த்த வார்த்தைகள் என்ன சொல்லிச்சுன்னா ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதியிருக்கிறதா என்று சொல்லி நமக்கு இந்த நாட்களிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தெரிந்திருக்க வேண்டியது நமக்கு முக்கியமாக இருக்கிறது. நாம் அது நமக்கு தெரியாது என்று சொல்லி சொல்ல முடியாது. ஏனென்று சொல்லிச்சினால் வேதத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற அநேக தேவ மனுஷர்கள் தங்களுடைய வார்த்தை தங்களுடைய பெயர் தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறதா இல்லையா, அல்லாவிட்டால் நாம் பரலோகம் போவோமா இல்லையாண்டதை குறித்து அவர்கள் என்ன செய்தார்கள், உறுதி உள்ளவர்களாக இருந்தார்கள். நாம் உறுதி உள்ளாதவர்களாக தேவ ராஜ்யத்திலே ஓடாதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாமே. ஏனென்று சொல்லிச்சினால் நாம் தேவனை அறிந்து பல ஆண்டுகள் பல வருஷங்கள் கடந்து சென்று கொண்டு இருக்கிறது, ஆனால் சிறு பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுகிறோம், சிறு பிள்ளைகளை போல செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா எங்களை பார்த்தா நாம் இருக்க வேண்டிய இடம் வேறு, நாம் எங்களை பார்த்தா நாம் நிற்க வேண்டிய இடம் வேறு, நம்முடைய வளர்ச்சி எங்கேயோ இருக்க வேண்டி இருக்கிறது. ஆனாலும் நாம் சிறு பிள்ளைகளை போல நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் இங்கே நீங்க பாத்தீங்கன்னு மோசே தன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறதை அவன் உறுதி உள்ள மனுஷனாக இருந்தான். அநேக தேவ மனுஷர்கள் வேதத்திலையும் சரி நம்முடைய நாட்களிலையும் சரி தங்களை கோட்டை விட்டு நடந்து விட்டார்கள். ஆனால் மோசே என்கிற தேவ மனுஷன் தன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதை குறித்து ஒரு உறுதி உள்ளவனாக இருந்தான். பாரு, ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இல்லாத ஒரு மனுஷன் பரலோகம் செல்ல முடியாது, தேவராட்சியத்தை சுதந்திரிக்க முடியாது, தேவனை சந்திக்க முடியாது என்பதிலே எந்த விதமான அச்சமுமே கிடையாது. பார், ஆனால் இன்றைக்கும் நம்மளை கேட்டால் தனிப்பட்ட விதத்தில் என்னை நான் கேட்டால் அதை விட இன்னும் ஒரு நான் கேள்வி, இன்றைக்கு கிறிஸ்து இந்த நிலைமையிலே வந்தால் நாம் பரலோகம் செல்லுவோம் எப்படிப்பட்டது? நமக்கு தெரியுமே, நமக்கு தெரியும், எனக்கு தெரியும் என்னுடைய வாழ்வு, எனக்கு தெரியும் என்னுடைய ஓட்டம், எனக்கு தெரியும் என்னுடைய காரியங்கள். ஆகினாலே இன்று கிறிஸ்து வந்தால் நாம் பரலோகம் போவோமா? ஞானஸ்தானத்தை குறித்து இன்றைக்கு பேசினேன். ஞானஸ்தானம் எடுக்காமல் எவரும் பரலோகத்துக்குள்ளே நுழைய முடியாது, எவரும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது. நாம் ஆண்டாண்டு காலமாக சேர்ச்சுக்கு வரலாம், சேர்ச்சில் நல்லவர்கள் என்ற பெயரும் எடுக்கலாம், இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன், இந்த மனுஷனை போல ஒரு மனுஷன் இருக்க முடியாது என்று சொல்லி ஒரு பெயரை கூட நாம் எடுத்து விடலாம். ஆனால் ஞானஸ்தானம் எடுக்காமல் ஒரு மனுஷன் பரலோகத்துக்குள்ள வர முடியாது என்பதற்கு வேதத்தில் ஏராளமான தாராளமான சத்தியங்கள் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விட முடியாது. ரட்சிக்கப்பட்டு விட்டோமா என்று சொல்லி அன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டேன். ரட்சிப்பு என்று சொன்னா என்ன தெரியுமா? மிகவும் முக்கியமானது. கிறிஸ்துவை நம் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். அவரின் பாவத்துக்காய் மறித்து தேவ ஆட்டுக்குட்டி என்னதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அது இல்லாமல் ரட்சிப்பை நாம் சுதந்திரிக்க முடியாது. ஆவியின் ஞானஸ்தானம், ஆவியினுடைய அபிஷேகம், அந்நிய பாஷை குறித்து அன்னைக்கு பேசினேன். ஆவியினுடைய அபிஷேகம் நிறைந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சீஷர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னால் ஆவியை நீங்கள் பெற்றீர்களா என்று சொல்லி அவர் சொன்னார், எப்படிப்பட்ட காரியத்தை நான் கேள்விப்படவில்லை, கேள்விப்பட்டாலும் அதிலே நாம் கரிசனை காட்டினது இல்லை. அநேகருக்கு ஆவிக்குரிய வழிநடத்தல், ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய அபிஷேகம் ஒரு விதமான புரோகிராம் ஆகி இருக்கிறது ஒட்டுமொத்தமான உலகத்திலே. ஆனால் ஆவியினுடைய பிறப்பு பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தல் தான் சபையை நடத்துகிறது என்பது மிகப்பெரிய சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாகி இருக்கிறோம். ஆகையினாலே ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல், ஞானஸ்தானம் பெறாமல், ரட்சிப்பை பெறாமல், நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லாமல் நாம் தேவ ராஜ்யத்தில் சுதந்திரிக்க முடியாது, முடியாது, முடியாது என்பதை சபையாகி நாம் நன்றி தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமே. சபை என்பது ஆசீர்வாதத்தை கூறுவதற்கு கொடுக்கப்பட்டது அல்ல. இம்மையை விட மறுமைக்க வேண்டியதை தேடுங்கள் என்று சொல்லி சபையை சொல்லுகிறது வேதத்தில். இம்மைக்கு நீங்கள் தேடுகிறதை விட மறுமைக்க வேண்டி உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொல்லி சபையிலே அல்லாவிட்டால் வேதம் நமக்கு மிகவும் முக்கியமாக போதிக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாம் என்ன செய்கிறோம்? இன்மைக்காய் தேவனை தேடுகிறோம். இன்மைக்காய் இந்த நாட்களுக்காய், இந்த காலங்களுக்காய் நாம் ஆராதனையிலே கலந்து கொள்ளுகிறோம். தேவன் இந்த நாட்களிலே நம்மளை ஆசீர்வதிக்கிறதை விட நாம் பரலோக வாசிகளாய் மாற வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாமே. திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு 7வது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் இருந்து,
பரலோகத்திற்குள்ளே என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கடந்து செல்ல முடியும். இது அடுத்த காரியம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் என்னையா? தேவன் என்னத்தை விரும்புகிறார்? தேவனுடைய காரியம் என்ன? அதை கண்டுகொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் என்னத்தை விரும்புகிறார் என்பதை குறித்து சிந்தையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது நமக்கு அவசியமே. தேவ சிந்தை ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய சிந்தையாக இருக்க வேண்டும். நம்முடைய போதகர் சொல்லுகிற காரியம் என்னுடைய நினைவில் இருக்கிறது என்ன தெரியுமா? தேவன் பார்க்கிற விதமாக, தேவன் சிந்திக்கிற விதமாக நாம் பார்க்க சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நானும் என் காரியமும், நானும் என் வீடும், நானும் என் சொந்தமும் என்று இருந்துவிடாதபடி தேவனுடைய சித்தம் என்ன? இன்றைக்கு உங்களை தனிப்பட்ட விதத்தில் கேட்டா தேவனுடைய சித்தம் என்னப்பா? அல்லாவிட்டால் இதுவரைக்கும் தேவ சித்தத்தில் நாம் எதை செய்து முடித்திருக்கிறோம்? நம்முடைய ஜபத்திலே தேவ சித்தத்தை குறித்த காரியங்கள் எத்தனை இருக்கிறது? நம்முடைய விண்ணப்பத்திலே தேவ சித்தத்தை குறித்த விண்ணப்பங்கள் எத்தனை ஏறெடுக்கப்படுகிறது? பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று கூப்பிடுகிறவர்கள் பரலோகத்தில் வரப்போகிறது கிடையாது. அடுத்த வசனத்தை வாசிங்கள்.
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன்.
அந்நாளிலே அநேகரை என்னை நோக்கி வருவார்கள். தேவனுடைய அந்த மகாபரிய நாள், ரட்சிப்பின் நாள், உலகம் சபைகள் காத்திருந்த அந்த நாள், அந்த நாளில் அநேக தேவனை வருவார்கள். அந்த என்ன சொல்லுவார்கள்? கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு நான் ஆராதனை செய்தேனே, உமக்கென்று நான் ஊழியத்தை செய்தேனே, உமக்கென்று நான் ஓடினனே, உமக்கென்று நான் வாழ துடித்தினே, ஆண்டவரே அற்புதங்களை செய்தனே, அதிசயங்களை செய்தனே, என் ஜபத்திலே அசாதாரணமான காரியங்கள் நடந்ததே ஆண்டவரே. ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? உங்களை நான் அறியப்பா, உங்களை எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய வருகையிலே நான் போய் சொல்லலாம், ஆண்டவரே நான் ஞாயிறு தோறும் ஊழியம் செய்து நான் ஐயா ரெண்டு பிரசங்கத்தை காட்டி அநேகர் நல்ல பிரசங்கம் என்று சொன்னாங்க. ஆண்டவரே ரெண்டு பிரசங்கத்திலே அநேகர் மனம் திரும்பினாங்க ஐயா என்று சொல்லி நான் ஆண்டவர் அண்டை நின்று சொல்லலாம், ஆண்டவர் அண்டை நின்று கலங்கி கதறலாம். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? என் சித்தத்தின்படி செய்கிறவனே, என் விருப்பத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வருவாய்ப்பா. இந்த வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பதாக வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, ஆச்சரியமானவைகள். நான் இன்னைக்கு விடிய வாசித்து விட்டு இவைகளை எழுதிவிட்டு ஏப்பா இதை எழுதினீங்க, அதுக்கு முன்பாக எழுதப்பட்டதெல்லாம் ஒரே கடிந்து கொள்ளுதலாக இருக்கிறது. ஆகையினாலே தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? அப்படி செயல்படுவதே தேவ விருப்பமாக. ஏழாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள்.
தேவ விருப்பம் எப்படி இருக்கிறது? தேவ விருப்பம் இது எல்லாம் எழுதி கொண்டு வந்துவிட்டு தான் இடையில எழுதுறார் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தின்படி தேவ விருப்பத்தின்படி செய்கிறவனே தேவராட்சியத்துக்குள்ளே கடந்து வருவான். வாசிங்கள், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு
மற்றவர்களை குற்றவாளிகள் என்று
தீர்க்காதிருங்கள்.
ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கின்ற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும்.
இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே? இது அடிக்கடி நாம் கேட்கிற வார்த்தைகள். விதைப்பும் அறுப்பும் விதைப்பும் அறுப்பும் என்று சொல்லி சும்மா லேசாக நாம் சொல்லிவிடுகிறோம். ஆனால் வேதம் அந்த அதிகாரத்திலே நடுப்பதிலே இயேசு என்ன சொல்லுகிறார்? தேவ சித்தத்தின்படி செய்கிறவனே தேவராட்சியத்துக்கு வருவான். தேவராட்சியத்துக்கு. ஆகையினாலே நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். மூன்றாவது வசனம், நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற திரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உத்தரம் இருக்கை உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை திரும்பை எடுத்து போடட்டும் என்று சொல்வானே என்று சொல்லி நான் பார்க்கிறேன். பாருங்க, இது எல்லாம் தேவனுடைய ஒரு 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 ஒழுங்குக்குள்ளே கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் மறக்க முடியாது. இதைவிட ஏராளமான காரியங்கள் இருக்கு. பாருங்க, எல்லாரும் என்ன தேவ ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு தேவையானது எது என்று சொல்லி கேட்டா, உடனடியாக நாம் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவோம்? பரிசுத்தம் தேவை. பரிசுத்தம் தேவை பாருங்க, அது இல்லாம நாங்க போகவே முடியாது. சரி, நீ பரிசுத்தமாய் வாழ்ந்துகொள், நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் நம் வாழ்க்கையில இருந்தால் நாம் தேவராஜ்யத்தில் போக முடியாதுங்க, போகவே போக முடியாது. பாருங்க வழங்குறதா. ஆகை நாளை தொடர்ந்து வாசிங்கள், ஐந்தாவது வசனத்திலிருந்து வாசிங்க.
மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்க துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாயளுக்கு கொடாதேங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள்.
அப்படியே பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்கள், பன்னிரெண்டாவது வசனம்.
ஆதலால் மனுஷர் உங்களுக்கு அவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும்
தீர்க்க தரிசனமுமாம். மற்றவர்கள் எங்களுக்கு எதை செய்யணும் என்று சொல்லி விரும்புறீங்க? எனக்கு மற்றவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், அதை நீங்க மற்றவர்களுக்கு செய்யுங்க. இதுவே சத்தியம், இதுவே தேவ வார்த்தை, இதுவே ஒழுங்கு. வேறு எதுக்கும் அல்ல. இப்படி செய்கிறவர்கள் தேவராட்சியத்துக்கு பிரவேசிப்பார்கள். இப்படி செய்த நான் இருந்தால் மாத்திரத்தில் நான் பரலோகம் செல்ல முடியும். பிரசங்கிப்பதால் அல்ல, பிரசங்கம் பண்ணுவதால் அல்ல. ஆகவே எனக்கு மற்றவர்கள் எப்படி செய்ய வேண்டும்? 13-14 வசனத்தை வாசிங்கள்.
இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள், கேட்டுக்கு போற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர். ஜீவனுக்கு போற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர்.
ஜீவனுக்கு போகிற வாசல் ஈஸியானது கிடையாது. பாருங்க, எங்க ஜீவனுக்கு போகிற வாசல், பரலோகத்துக்கு போகிற வாசல், இயேசுவண்டை போகிற வாசல், அது இலகுவானது கிடையாது. அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அது இலகுவானது என்று சொல்லி. நீங்கள் வேதத்திலே ஆதியாகமம் தொடங்கி புதிய ஏற்பாடு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, எந்த ஒரு ஊழியக்காரனும் எந்த ஒரு விசுவாசியும் பாடுகள் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல், துயரம் இல்லாமல் நபர்கள் கடந்து வந்ததாக வேதத்தில் நாம் பார்க்க முடியாது. விசுவாசிகள் கூட துன்பப்படுத்தப்பட்டார்கள், அவர்களும் துயரப்படுத்தப்பட்டார்கள், அவர்களும் கஷ்டப்படுத்தப்பட்டார்கள். ஊழியர்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டுத்தான் கடந்து போனார்கள். ஆகையினாலே அங்கே போகிற வாசல் நாம் நினைக்கிற மாதிரி, நம்முடைய உள்ளத்திலே நாம் நினைக்கிற மாதிரி அது இலகுவானது அல்ல. வழங்கிச்சுதா? என்ன ஒன்றே உண்டு, சடுதியிலே ரட்சிப்பு உண்டாகும். ஏன்? தேவன் நம்மளோடு இருக்கிறபடினா, தேவன் நம்மளை நடத்தி கொண்டு செல்லுகிறபடினா. வனாந்தரத்திலே மோசையோடு தேவ ஜனங்கள் வருகிற பொழுது அநேக பாடுகளை சந்தித்தார்கள், அநேக துன்பங்களை சந்தித்தார்கள், அநேக துயரங்களை சந்தித்தார்கள், அநேக குறைவுகள் அவர்கள் மத்தியிலே இருந்தது. ஆனாலும் சடுதியிலே தேவன் பதில்களை கொடுத்து வந்தார். இன்றைக்கு நாமும் சென்று கொண்டு இருக்கிறோம் அந்த பரலோகத்தை நோக்கி, பரம பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டு இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், வேதனைகள் வரும். சடுதியிலே தேவன் அவைகளுக்கு பதிலை கொடுத்து எங்களை நடத்துவார் என்பதே நம்முடைய நம்பிக்கையாக. தேவன் கைவிட்டு விட்டு போக மாட்டார், என்னவாவது செய்து கொண்டு இல்ல. கடைசியிலே சடுதியிலே நீங்க பாத்தீங்கன்னா, சடுதியிலே பதில்கள் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஓட்டத்திலே அநேக பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், அநேக துயரங்கள் இருந்தாலும், இடுக்கமான வாசலாக இருந்தாலும், சடுதியில என்ன நடக்கும் தெரியுமா? பதில் உண்டாகும். மாளுகிற வேளையிலே தேவன் கரம் பிடிப்பார். பாருங்க 15-ஆவது வசனத்தை வாசிங்க.
கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்துக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பச்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முச்செடிகளில் திராட்சைப்பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்திற்க என் பிதாவின் சித்தத்தைப்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தின் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது.
நான் கனிகளை குறித்து முதல்ல ஒரு ரெண்டு மூணு தடவை நான் பேசியிருக்கிறேன் பாருங்க. கனிகள் நாம் கொடுக்க வேண்டும், அவசியம் என்ன, காரணம் என்னன்னு சொல்லி பல காரியங்களை நான் பார்த்து முடிச்சிருக்கேன். அதனால கனியை குறித்து நான் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆனாலும் இவைகள் எல்லாம் இருக்கிற ஒரு மனுஷன்தான் பரலோகத்துக்குள்ளே போக முடியும், பரலோகத்துக்குள்ளே போக முடியும். ஏன்? நாம் எல்லாரும் நம்முடைய திருப்தி என்ன தெரியுமா, நம்முடைய திருப்தி என்ன தெரியுமா, நாம ஆராதனைக்கு செல்லுகிறோம், நாம ஜப கூட்டத்துக்கு செல்லுகிறோம், நாங்க பைபிள் ஸ்டடிக்கு செல்லுகிறோம், நாங்க ஊழியம் செய்கிறோம், நாங்க தசமபாவம் காணிக்க போடுகிறோம். இது நம்மளை திருப்திப்படுத்திக் கொள்ளுகிறது. நாங்க கட்டாயம் பரலோகம் போவோம் ஐயா, நாங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழைவோம் என்ற அந்த திருப்தி நம்மை மேவி மூடுகிறது பாருங்க. ஆனாலும் பரலோகத்துக்குள்ள வரப்போகிற ஒரு மனுஷன் அவன் காணிக்கை போட்டான் மாத்திரம் போதாது, அவன் பிரசங்கம் பண்ணினா மாத்திரம் போதாது, அவன் ஒரு ஊழியத்தை செய்தால் மாத்திரம் போதாது, சபையிலே நல்லவன் என்று பெயர் எடுத்தால் மாத்திரம் போதாது. தேவனுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். கற்பனைகளின்படி, கட்டளைகளின்படி, தேவன் சொன்ன வார்த்தைகளின்படி நடக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் போக முடியாது. ஊழியம் செய்கிறதுனாலே அதனுக்கு பின்னுக்கு வந்தவர்கள் இந்த நம்பிக்கையிலே தான் அவர்கள் இருந்தார்கள். யார் அப்பொழுது அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி, அநேகர் கொஞ்சம் இல்ல, அநேக ஜனத்தினுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா, நான் ஆண்டவர் இன்னைக்கு வந்தா பரலோகம் போவேப்பா, போயே ஆவேன், அவன் மட்டும் போறாங்களே இல்லையோ நான் போவேன். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கட்டாவே கட்டாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இயேசுவின் நாமத்திலே நாம் சொல்லுகிற பொழுது பிசாசு போகத்தான் செய்யும். என் பேர்லயா பிசாசு துரத்துறோம்? இயேசுவின் நாமத்திலே அந்த நாமத்தினுடைய மகிமைக்காய் பிசாசு நடுங்கத்தான் செய்வான், கட்டுக்கள் அவ்வளவுத்தான் செய்யும், நுகங்கள் உடையத்தான் செய்யும், வருத்தம் சுகமாகத்தான் செய்யும். ஆனா அதன் அடிப்படையிலே, அதன் அடிப்படையிலே நான் பரலோகம் போவேன் என்று சொல்லி நினைப்பீர்களா இருந்தால் உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதிருங்கள். நான் ஜபம் பண்ணின சுகமாயிட்டது, நான் சொப்பனத்தில் கண்டது சரியாயிட்டது என்று சொல்லி நினைத்துக் கொண்டு இருக்காதிருங்கள். காலமோ பொல்லாதது, தேவனுடைய வருகையோ சீக்கிரமாயிருக்கிறது. ஆகையினாலே நாம் செய்கிறவைகளை வைத்து இதிலே திருப்திப்படுத்தி விடாதிருங்கள், திருப்தியோடு இருந்து விடாதிருங்கள், கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். மத்தேயு 5:10 வாசிங்கள்.
நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
வாசிங்க.
என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே.
நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள், பாக்கியவான்கள், பரலோகராட்சியம் யாருடையது, அவர்களுடையதப்பா. தேவராட்சியத்தின் நிமித்தம் துன்பப்படுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள், தேவ காரியத்தின் நிமித்தம் துன்பப்படுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு பரலோகத்திலே அநேக நன்மைகள் உண்டாயிருக்குமா. நாம் எல்லாரும் இன்னைக்கு சோதனை துன்பம் தொல்லை என்று வந்த உடனே என்ன செய்யறோம், புலம்புகிறோம் பாருங்க, கஷ்டப்பட்டு போயிடுறோம் பாருங்க, உடைந்து போய் விடுகிறோம் பாருங்க, வேணாண்டு சொல்லி விடுகிறோம் பாருங்க. ஆனாலோ நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்களப்பா. நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையில அநேக துன்பங்களூடாக கடந்து வந்திருக்கிறோம். ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை என்ன தெரியுமா? நீதியின் நிமித்தம் நாம் துன்பப்படுகிறோமா என்பதுதான் கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பாத அநேக பிரச்சனைகளுக்கூடாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் எல்லா தேவ சித்தத்தின்படி தேவ ராஜ்யத்தின் ரீதியிலே வந்த துன்பங்கள் துயரங்களா? சில வேளைகளிலே நாமளே சில பிரச்சனைகளை உண்டு பண்ணிவிடுகிறோம். நாமளே சில துன்பங்களை நமக்கு வர வைத்துக் கொள்ளுகிறோம். அவைகள் எல்லாவற்றையும் நாம் சொல்ல முடியாது. கர்த்தருடைய ராஜ்யத்தின் ரீதியிலே நடந்தவைகள் இவைகள் என்று சொல்லி யோபு என்கிற பக்தனை குறித்து கடந்த முறையும் பேசினேன். அவனுக்கு நடந்தது எல்லாம் தேவ ராஜ்யத்தின் ரீதியிலே உண்டு பண்ணப்பட்ட தொல்லைகளும் துன்பங்களும் துயரங்களுமா இருந்தது. அவைகளே அவன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தரை துதித்தான், தேவனை கனம் பண்ணினான், அவருக்கு ஆராதனை செய்தான். நாம் என்ன செய்கிறோம்? நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவரே புலம்புகிறோம் பாருங்க. ஆண்டவரே ஏன் இது, எதற்கு இது, ஏன் எப்படி, ஏன் அப்படி? நாம் விரும்பாதது எதுக்குமே நம் வாழ்க்கைக்கு வரக்கூடாது என்று சொல்லி விரும்பி வாழுகிறவர்களா இருந்து விடாதிருங்கள். தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பப்படுவதற்கு நம்மளை கொடுக்கிறவர்களாக இருங்கப்பா. ஆபிரகாம் தேவ ராஜ்யத்தின்படி அர்ப்பணித்தான். அவங்க சந்தோஷமாக தங்களை விட்டார்கள் தேவனுக்கு என்று சொல்லி. பரலோக ராஜ்யம் போக விருப்பமா? எல்லாம் இந்த பூமியிலே நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். எல்லாம் இந்த பூமியிலே ரம்யமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். இம்மைக்காக அல்ல, மறுமைக்காக வேண்டி தேவனை தேடுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே, தேவன் சொல்லுகிறதே. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறீர்கள், பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்களுக்கு போஷ ஐயா வடிவாபனை. இதுதான் தாவீத ராஜாவை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு அநேக தடவை புலம்புவார். ஏன், எதற்கு என்று சொல்லி புலம்புவார். சின்ன 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 குட்டி குட்டி சங்கீதங்கள் வச்சிருக்கிறாரு. அதுல நீங்க பாத்தீங்கன்னு அவருடைய புலம்பலே ஒரு விதமான ஒரு புலம்பல், ஆச்சரியமான ஒரு புலம்பல் இருக்கும் பாருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன சொல்லுகிறது? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே ஆனால் பாக்கியவான்களாயிருப்பீங்களே, பாக்கியவான்களாயிருப்பீர்களே என்று சொல்லித்தான் இங்கே சொல்லப்படுகிறது. ஒழிய வேற எந்தும் அங்கே சொல்லப்படவில்லை. பாருங்க, எங்கள் பேர்ல தவறாக எதுவும் சொல்லிவிட்டால் நாம் கோபப்படுகிறோம். எங்கள் பேர்ல ஏதாவது சொல்லிவிட்டால் நாம் சீறி விழுகிறோம். எங்கள் பேர்ல ஏதாவது சொல்லிவிட்டால் சரி புள்ளை என்று சொல்லி நாம் வாதாடி கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் என்று சொல்லுகிறது, தேவ ராஜ்யத்தின் ரீதியில உங்கள் பேர்ல என்னதான் வந்தாலும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கப்பா. ஏன் தெரியுமா? பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியாக இருக்குமா? தேவ ராஜ்யத்திலே உங்கள் பலன் பூர்ணமாக இருக்கும் பாருங்க. தேவ ராஜ்யத்திலே எங்கிட்ட பலன் பூர்ணமாக இருக்கும் பாருங்க. நான் பல தடவை சொன்ன வார்த்தைகள் திரும்பவும் சொல்லுகிறேன். என்னை குறித்து பொய்யான ஒரு காரியத்தை பேசுவார்களே ஆனால் நான் அதை விசாரிக்க விரும்புவதில்லை. ஏன் தெரியுமா? பொய்யானவைகளை நிரூபிக்க முடியாது. விளங்குறதா? பொய்யானது ஒன்றை எவராலும் நிரூபிக்க முடியாது. ஆகையினாலே நான் அவை விசாரிக்க விரும்புவதில்லை. யார் சொன்னார், எவர் சொன்னார், எங்க சொன்னார்ன்றதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஏன்? அவைகளை நிரூபிக்க முடியாது. உன் மனம் உன்னை குற்றம் சாட்டாத படிக்கு குற்றம் சாட்டிச்சதோ கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கிடப்பது உனக்கு மேன்மையானது. இல்லையோ நீ அதை தட்டிவிட்டு கடந்து செல். ஏன்? நிரூபிக்க முடியாது, நிரூபிக்க முடியாது. ஆகையினாலே வேதம் என்ன சொல்லுகிறது? என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களேயானால் நீங்க பாக்கியவான்களப்பா. நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ பாக்கியவதி என்று விரும்புறோம், நீ பாக்கியவான் என்று சொல்லணும் சொல்லி நீ விரும்புறோம், கத்தர் உன்னை வினையும் ஆசீர்வதிக்கணும் என்று ஒரு வார்த்தை சொல்ல மனுஷன் விரும்புகிறேன். இந்தாயா வேதத்தில் தாராளமாக இருக்கிறது. என்ன ஆண்டவரே, பரலோகத்துக்கு போவதற்கு இவ்வளவா? ஊழியம் செய்தா மாத்திரம் போதுமாங்க? ஊழியம் செய்தா மாத்திரம் போதுமா? நான் இன்னைக்கு வருகிற பொழுது யோசிச்ச, ஆண்டவரே இந்த ஊழியம் ஊழியம் என்று பேசுகிற பொழுது ஊழியம் செய்கிறவர்களை நாம அவருடைய கூர்களை உடைத்து விடுவோமோ என்று சொல்லி கூட யோசித்தோம். ஆனா வேத வாக்கியங்களை நாம் ஒன்னும் செய்ய முடியாம இருக்கு பாருங்க இல்லையா? ஆகையினாலே ஊழியம் செய்கிறது நிமித்தம் மாத்திரம் நாம் பரலோகம் வர முடியாதப்பா. நாம் ஒவ்வொரு ஞாயிறு நல்ல பிரசங்கங்கள் செய்யலாம், இதை மாத்திரம் வைத்து நான் பரலோகம் வர முடியாது, வரவே முடியாது. சந்தோஷப்படுங்கள், களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னுக்கு இருந்தவங்களும் தீர்க்கதரிசிகளுக்கும் இப்படித்தான் நடந்தது. எத்தனை வருஷ காலமாக, நூற்றாண்டு காலமாக ஓடி 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 உழைத்து முடிவு செய்த ஊழியர்களுக்கும் இப்படியே நடந்ததையா? ஆகையினாலே என்ன சொல்லுகிறது வேதம்? துன்பப்படுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி பாருங்கப்பா, ஏ பரலோகத்திலே உங்களுக்கு காரியங்கள் மிகுதியாக இருக்கும். 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 7-8 வாசிங்கள், சீக்கிரமா வாசிங்க.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காட்டிக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாய கர்த்தர் அந்நாளே அதை எனக்கு தந்தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாவதை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார்.
அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த உறுதி இருந்தது பாருங்க. அந்நாளிலே எனக்கு அவர் தருவார். என்ன அந்த உறுதி இருந்தது? ஏன் தெரியுமா? நல்ல ஓட்டத்தை நான் ஓடி முடித்திருக்கிறேன், நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். ஐயா ஐயா, நான் சொல்லுகிறதை திரும்பவும் கேளுங்கள், நான் சொல்லுகிறதை கொஞ்சம் கவனத்து கெடுங்க. நல்ல ஊழியத்தின் வாழ்க்கையை நாம் செய்து முடித்தோம் என்பதை விட நல்ல தேவனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் ஓடி முடித்தோம் என்பதுதான் முக்கியமானது. வழங்குறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் விசுவாசம் காக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே எனக்கு அவர் வருகிற அந்த நாளிலே கிரீடம் நமக்கு கொடுக்கப்படும் என்பதிலே எந்தவித சந்தேகமுமே நமக்கு இல்லை. ஆகையினாலே இதுவரைக்கும் நாம் ஓடின ஓட்டத்திலே இந்த இடத்திலே நாம் சொல்ல முடியுமா, இதுவரைக்கும் நான் ஓடின ஓட்டம் நல்ல ஓட்டம் ஆண்டவரே. இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா, நல்ல ஒரு போராட்டத்தை தேவ ராஜ்யத்தில் நின்று நான் போராடினேன் என்று சொல்லி இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? எனக்கு அவர் வருகிற பொழுது கிரீடம் ஒன்று கிடைக்கும் என்றொரு உறுதியான வார்த்தை இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா? நான் கிறிஸ்தவன், ஆராதிக்கிறேன், தேவன் சமூகத்தில் நிற்கிறேன், தேவனுக்கு மகிமை செலுத்துறேன், ஆராதனைக்கு ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து நான் வந்து போகிறேன் பாருங்க, அதனாலே நாம் பரலோகம் போக முடியுமா? 10 கன்னிகைகளுக்கு என்னங்க நடந்தது? என்ன நடந்தது? சபையில இருந்த ஒரு கூட்டம் இல்லையா? இங்கேயும் ஏராளமானவர் கத்தாவே கத்தாவேன்னு கூப்பிடுவாங்களா? ஏராளமானவர் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் கைவிடுவார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அநேகர் கைவிடப்படுவார்கள். அவர் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி ஒரு வசனம் சொல்லுகிறது. ஏதோ ஆராதனைக்கு வருகிறோம், இன்னைக்கு பூமியில நடக்கிற அபாயமான காரியங்களை வைத்து உலகம் அழிந்து விடுமோ அழிந்து விடுமோ சொல்லி கேட்கிறார்கள். இப்படி பைபிள் எனக்கு நேற்றம் வந்து ஒரு டெலிபோன் எடுத்து ஒரு 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 பெரிய வயசு இல்ல, உலகம் அழிந்து போயிருமோ சொல்றாங்க, இப்படி உங்களோட பைபிள் எழுதியிருக்கான்னு சொல்லி கேட்டு அவன் சேர்ச்சுக்கு போறாள் கிடையாது. உங்களோட பைபிள் எழுதியிருக்குதா அப்படின்னு சொல்றாங்க, எழுதியிருக்குதான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் பட்ட பாடு எப்படி என்று பார்ப்போமே. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 20 வசனத்திலிருந்து வாசிங்க.
ஒருவன் உன்னை சிறையாக்கினாலும், ஒருவன் உன்னை பற்றிட்டாலும், ஒருவன் உங்களை கைவசப்படுத்தினாலும், ஒருவன் தன்னை உயர்த்தினாலும், ஒருவன் உங்களை முகத்தில் அறைந்தாலும் சகித்திருக்கிறீர்களே. நாங்கள் பலவீனானது போல எங்களுக்கு வந்த கனவீனத்தை குறித்து பேசுகிறேன். ஒருவன் எதிலே துணிவுள்ளவனாய் இருக்கிறானோ அதிலே நானும் துணிவுள்ளவனாய் இருக்கிறேன். இப்படி புத்தியமாய் பேசுகிறேன். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஷ்டவேலரா? நானும் இஷ்டவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலிலே வைக்கப்பட்டவன், அநேந்திரம் மரண அவஸ்தையில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், மூன்று தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லறி உண்டேன், மூன்று தரம் கப்பத்தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கள்ளரால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களினாலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களினாலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் ஆகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும்
இருந்தேன். இப்படி இந்த வழியினாலும் வந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் அங்க வந்து சொல்றான் என்ன தெரியுமா, நல்ல ஓட்டத்தை நான் முடித்தேன். நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா, தேவ ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பப்படுகிற பொழுது கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஏன் பரலோகத்திலே உன்னுடைய என்னுடைய பலன் எப்படி இருக்குமா, மிகுதியாக இருக்கு, மிகுதியாக இருக்கு. ஆகையினால என்னுடைய கேள்வி என்னச்சுன்னா, நாம் தேவராட்சியத்தின் நிமித்தமாக துன்பப்படுகிறோமா? தேவராட்சியத்துக்காக நாம் என்ன கஷ்டப்படுகிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை எடுத்து வைத்து நம்முடைய வாழ்க்கையை எடுத்து வைத்து பார்ப்போமே. கொஞ்சம் மோசையை எடுத்து வச்சு பாருங்க, கொஞ்சம் யோபுவை எடுத்து வச்சு பாருங்க. 12 அப்போஸ்தலர்களும் பட்ட கஷ்டங்களாவது அதுல கொஞ்சமாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நீதியின் நிமித்தம் அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களா இருங்க, கஷ்டப்படுகிறவர்களாக இருங்க. அப்பொழுது என்ன நடக்கும், பரலோகத்திலே பலன் மிகுதியாக இருக்குமாம். ஹல்லேலூயா. பரலோகத்திலே நம்முடைய பலன் மிகுதியாக இருக்க வேண்டுமே, ஆனால் நீதியின் நிமித்தம் நாம் துன்பப்படுவர்களாக இருக்க வேண்டும். அந்த மனுஷன் தேவராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எங்கள் நிமித்தம் துன்பப்படுகிறது அல்ல, எங்கள் காரியமாக துன்பப்படுகிறது அல்ல, நாங்கள் விதைத்து சிலவற்றை அறுக்கிறது ரீதியிலே அல்ல, நாங்களே சிலவற்றை உண்டு பண்ணுகிற அந்த ரீதியிலே அல்ல, தேவராஜ்யத்தின் ரீதியிலே நாம் துன்பப்படுவோமே, ஆனால் பரலோகத்திலே நமக்கு எப்படி இருக்கும், ஆசீர்வாதம் பெருகி இருக்கும் என்பதை வேதத்திலே நமக்கு சொல்லப்படுகிறது ஆகும். ஹல்லேலூயா. திருப்பிக்கொள்கிற லூக்கா 9 அதிகாரம் 62 வசனத்தை வாசிங்கள். லூக்கா 9:62.
அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார்.
திருப்பி வாசிங்க.
அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார்.
கலப்பையின் மேலே கைவித்த ஒரு மனுஷன் அவன் பின்னிட்டு பார்க்காது இருக்க வேண்டியது மிகவும் 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 முக்கியமாக இருக்கிறது ஐயா. மேலே நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா, பின்பற்ற கிறிஸ்துவை பின்பற்ற வந்தவர்கள் திடீரென்று என்ன சொல்றாங்க, எனக்கு அங்க ஒரு வேலை இருக்குது, எனக்கு இங்க ஒரு வேலை இருக்குது, இங்க போயிட்டு வாறேன், குடும்பத்திட்ட போயிட்டு வாறேன், காரியத்தை முடிச்சிட்டு வாறேன் என்று சொல்லுகிற அவர்களை பார்த்து இயேசு என்ன தெரியுமா சொன்னார், கலப்பையில கை வைத்த ஒரு மனுஷன் அவன் பின்னிட்டு பார்க்காது இருப்பானாக, அவன் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியற்ற ஒரு மனுஷன். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் அப்படி இருக்கிறோம், தேவனை பின்பற்றுவதற்கு நம்மளை ஒப்புக்கொடுக்கிறோம், உமக்கு பின்பாகவே வாழ்வோ சாவோ உமக்கு பின்பாக நாங்கள் வருகிறோம் சொல்லி எங்களை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனா திடீரென்று என்ன நடக்கிறது தெரியுமா, எனக்கு அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே ஒரு காரியம், அங்கே ஒரு காரியம் சொல்லி நாம் என்ன செய்கிறோம், கிறிஸ்துவை விட்டு விலகிறவர்களாக நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவை விட்டு தள்ளி போகிறவர்களாக நாம் பார்க்கிறோம் இல்லையா. ஆகையினாலே நாம் என்ன செய்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுவர்களாய் நாம் இருக்க வேண்டும், இயேசுவை பின்பற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதே அல்ல. நான் ஒரு முறை நான் பரிசங்கித்திருக்கிறேன், என்ன தெரியுமா, தேவனுடைய ஊழியத்தை அசட்டியாய் செய்கிறவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கலப்பையின் மேலே கை வைத்து விட்டால் அதுதான் அநேகத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் நினைக்கிறேன், அநேகர் நீ ஊழியர் ஆகாதீர்கள் சொல்லி திரும்ப திரும்ப சொல்லப்படும். ஊழியம் என்பது நாம நினைக்கிற மாதிரி காரியம் அல்ல. ஊழியக்காரர் ஆவதற்கு முன்பதாக நன்றி யோசித்து, நன்றி ஜெபம் பண்ணி, நன்றி சித்தத்தை புரிந்து ஏதாவது செய்து அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சிலுவை உங்களால் சுமக்க முடியாது, சுமக்க முடியாது. ஆகையினாலே கலப்பையின் மேல் கை வைத்தவர்கள் ஓட முடியாது. அவர்கள் விட்டுவிட்டு நான் உங்களுமா எங்களுமா நாம இருந்துட்டு போக முடியாது. என்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா, ஊழியக்காரன் ஆகிறது தேவனுடைய கிருபையில் உருவாக்கப்படுகிறது உண்டு. ஆனா அந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பது ஒன்னிலே இருக்கிறது. ஊழியக்காரன் ஆகிறது தேவ கிருபையிலே உருவாக்கப்படுகிறது உண்டு. தேவன் தன்னுடைய கிருபையிலே என்னை அழைத்துக் கொள்ளுகிறது உண்டு. உன்னை கிருபையிலே எடுத்துக் கொள்ளுகிறது உண்டு. ஒருவர் சொன்னார், எங்களை தேவன் ஊழியக்காரனாக வைத்திருக்கிறது தேவன் தன் ஜனங்களை நேசிக்கிறபடியினால் என்று சொல்லி சொன்னார். தேவன் தன்னுடைய ஜனங்களை நேசிக்கிறபடியினால் தேவன் என்னையும் உன்னையும் ஊழியக்காரனாக நடத்துகிறார் என்று சொல்லி சொன்னார். கலப்பையிலே கை வைத்து விட்டு திரும்பி பார்க்காதிருங்க. பேதர் என்ன செய்தா தெரியுமா? இயேசு சிலுவையில் அரைஞ்சு என்ன விட்டுட்டு போயிட்டாங்க பாருங்க. சீசர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க தெரியுமா? இயேசு சிலுவையில் அரைஞ்சு அவரு மூணு நாள் உள்ளுக்கு வச்சு அவரு அப்படியே இருக்க விட்டு இவங்க என்ன செய்தாங்க? கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கிட்டாங்க. பின்வாங்கிட்டாங்கன்னா அவரை விட்டு தங்க வேலைக்கு போயிட்டாங்க. ஆனா வருகிற பொழுது என்ன சொன்னாங்க? உங்களை பின்பற்றுவோம் ஆண்டவர், உங்களை பின்பற்றுவோம் ஆண்டவர, உங்களுக்கு பின்பாக வர்றோம் ஆண்டவர, எங்க போறீங்களோ அங்கெல்லாம் வர்றோம் ஆண்டவர. ஒருத்த வந்து கேட்டா, நீ போற இடமெல்லாம் நான் வரணும் வேண்டாம் ஆண்டு. நான் போற இடத்துக்கெல்லாம் நீ வர முடியாதப்பா, வரவே முடியாது இல்லையா? ஆகையினாலே கலப்பையிலே கை வைத்தவர்கள் பின்னிட்டு பார்க்காது இருப்போமாக. அப்படிப்பட்டவர்கள் தேவராட்சியத்தில் பிரவேசிக்க முடியாது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் கருத்திருக்க வேண்டும், கண்டிருக்க வேண்டும், வைராக்கியம் இருக்க வேண்டும், விருப்பம் வாஞ்ச இருக்க. ஆண்டவரே முடிவு பரியந்தம் நான் இதை செய்து முடிக்கணும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் இந்த நாள் வருகிற பொழுது சொல்ல முடியும், நல்ல ஓட்டத்தை முடித்தேன், எனக்காக ஒரு கிரீடத்தை தருவார் என்பதில் எனக்கு உறுதி இருக்கிறது. நினைத்து அல்லங்க, விக்கி அல்ல. விருப்பமான நேரம் உண்டு, விருப்பம் இல்லாத நேரம் உண்டு. இதான் நான் சொன்னேன் முதல்லயே, ஊழியக்காரன் ஆகிற பொழுது நன்றி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த ஊழியம் இதில் செய்ய முடியுமா, இல்லை என்னை கொண்டு நடத்த முடியுமான்னு சொல்லி ஜெபம் பண்ணி கேட்டு ஊழியக்காரர் ஆங்கப்பா. இல்லாட்டி எவரும் ஊழியக்காரர் ஆகாதீங்க. ஊழியக்காரர்களை பார்க்கிற பொழுது விசுவாசிகளுக்கு சந்தோஷம் இருக்கிறது. வேதத்தில் நீங்கள் அநேக இடத்திலே நாம் பார்க்கலாம், அவர்கள் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் தங்கும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அவர்கள் கர்த்தருக்குள்ளே உங்களை நடத்துவார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. ஆனா அது கடுமையான ஒரு ஊழியம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க. நமக்கு ஒரு வேலை இருக்கிறது 8 மணித்தாரத்தில் முடிந்துவிடும். ஆனால் ஒரு ஆசாரியனுடைய வேலை 8 மணித்தாரத்தில் முடிகிறது அல்ல. தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் 8 மணித்தாரத்திலே தங்க ஜாப் முடித்து விட்டு போக முடியாது. பதில் வரும் வரைக்கும் வேலையிலே நிற்பவர்கள் தான் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. பதில் கிடைக்கும் வரைக்கும் அவர்கள் நின்றுதான் ஆக வேண்டும், ஓட முடியாது. கலப்பையிலே கைவிட்டவர்கள் திரும்பி பார்க்காதீங்கப்பா, அசதியாய் செய்யாதீங்க. ஏனோ தானோன்னு சொல்லி செய்ய வேண்டாம்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறது. ஏனோ தானோன்னு சொல்லி கத்தடி ஊழியத்தை செய்யாதீங்க. எதை செய்தாலும் கத்தருக்கின்ற நினைப்பில் செய்யணும். தேவனுக்கு நான் செய்கிறோம், ஆண்டவருக்கு தான் செய்கிறோம், வேற யாருக்கும் நாங்க செய்யல. கத்தருக்கு தான் செய்கிறோம். ஏன் இங்க நாம் செய்கிறதுக்கு வருகிற துன்பமும் துயரத்துக்கும் பரலோகத்தில் நமக்கு பலன் கிடைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமுமே கிடைக்கவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 5:24 திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 5:24, இது நல்ல ஒரு சம்பவம் என்றால் நான் பார்த்துட்டு முடிக்கிறது பார்க்கிறேன். ஆதியாகமம் 5:24.
ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். மெத்திலேயோ 187 வயதான போது லாமேக்கை பெற்றான்.
பாருங்க அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. ஆதியாகமம் 5:24 திருப்பி வாசிங்கள்.
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமப்பட போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
தேவன் அவனை என்ன செய்தாரா? எடுத்துக்கொண்டாயா? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்த ஒரு வாழ்வு எனக்கும் உனக்கும் வேணும் பாருங்க. நாம் இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா, நான் இன்னைக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி? சஞ்சரிப்பது என்பது ஜெபம் பண்ணிட்டு எழும்புறோம் பாருங்க, அது இல்ல. சஞ்சரிப்பது என்பது ஒரு 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 சம்பாஷணை செய்வார்கள் தெரியுமா, அதாவது நல்ல உறவு, நல்ல நண்பர்கள் சேர்ந்திருந்து கதைத்து பேசி சம்பாஷிப்பார்கள் என்று சொல்லுவார்கள் தெரியுமா. அந்த ஒரு உறவு தேவை நமக்கு தேவனோடு. ஏனோக்கு தேவனோடு என்ன செய்ய சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். ஒரு நண்பனோடு பேசுகிறது போல, ஒரு முக்கியமான நபரோடு பேசுகிறது போல, ரொம்ப நேசிக்கிற ஒரு நபரோடு பக்கத்தில் இருந்து பேசி தமாஷ் பண்ணி கதைக்கிறது போல தேவனோடு ஏனோக்கு வாழ்ந்து வந்தான் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆச்சரியம் என்ன தெரியுமா, சம்பாஷித்துக் கொண்டு இருந்த ஒரு மனுஷனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். நாம் இன்னைக்கு சொல்ல முடியுமா, தேவன் என்னோடு சம்பாஷிக்கிறார், என்னோடு தேவன் சம்பாஷிக்கிறார் என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு பிரசங்கம் பண்றேயா, கீழே இறங்கி நான் நல்லா கதைக்கிறேன், ஆனா தேவன் உன்னோடும் என்னோடும் சம்பாஷிக்கிறாரா? அந்த உறவு நமக்கு தேவை. இதுல நான் பார்த்த போது ஆதி ஆகமத்தில் ஆதாமை குறித்து எல்லாரும் என்ன தெரியுமா பேசுவோம், அவன் பாவம் செய்தவன், அவன் பாவம் செய்தவன், அவன் தவறி போயிட்டான், அவனுக்கு பொறுப்பு இருந்தது விட்டுட்டான் எல்லாம் நாம சொல்லுவோம். அந்த தவறுக்கு முன்பதாக ஆண்டவருக்கும் ஆதாமுக்கும் இருந்த உறவு இருக்கு பாருங்க, அந்த உறவு உன்னிடத்துல இருக்கிறதா ஐயா? ஆதாமுக்கும் தேவனுக்கும் இருந்த ஒரு உறவு இருக்கிறது, அந்த உறவு நம்மிடத்துல இருக்கிறதா? யூதாஸ் கரியோத்தை குறித்து அநேகர் பேசுவார்கள், யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுத்தவன், ஆனால் அவன் 12 அப்போஸ்தலர்களில் ஒரு மனுஷன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆதாம் என்ன செய்தான் தெரியுமா, ஆண்டவர் ஆதாம் பாவம் செய்து பிற்பாடு வருகிற நேரம் எது தெரியுமா, வளமை போல அவர் குளிர்ச்சியான ஒரு வேளையிலே அவர் உலாவுகிறதற்கு வந்தார். ஆதாம் இருந்த இடத்துல தேவன் உலாவ வருகிறார், நீயும் நானும் இருக்கிற இடத்துல தேவன் தனிப்பட்ட விதத்தில் உன்னோடும் என்னோடும் உறவாடு வருகிறாரா? ஏனோக்கு தேவனோடு சம்பாஷணை செய்தான், நல்லொரு உறவில இருந்தான் பாருங்க, நல்லொரு ஐக்கியத்தில் இருந்தான் பாருங்க, நல்லொரு அன்பில் இருந்தான் பாருங்க. ஆண்டவர் சொன்னார், வா என்னோடு போகலாம், இப்படிப்பட்டவர்களுக்கு தாயா அங்கே இடம் இருக்கிறது, வா என்னோடு போகலாம். இன்றைக்கு நாங்கள் ஏனோக்குவை விட பெரியவர்களை போல இருக்கிறோம், ஏனோக்குவை விட நல்லவர்கள் போல நடந்து கொள்ளுகிறோம். நான் ஏன் பேசுறேன் தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் தேவராட்சியத்தில் ஒரு இடம் இருக்கணும், நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு இடம் இருக்கணும் பாருங்க, இல்லையோ இந்த ஓட்டம் எல்லாம் வேஸ்ட் ஆகும். கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டப்பட்டு ஊழியம் செய்கிற எல்லா ஊழியங்களும் என்னவாகிவிடும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, தேவராட்சியத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு இடம் இருக்க வேண்டும் பாருங்க, அதுல உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எஸ் ஆண்டவரே, ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன்தான், ஆனாலும் நீர் என்னை மன்னித்தீர், உம்முடைய ராஜ்யத்திலே எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அதை நீர் எழுதி வைத்திருக்கிறீர், அது எனக்கு நீர் உறுதிப்படுத்தி இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை இல்லாமல் தயவு செய்து யாரும் தொடர்ந்து வாழ யோசியாதீங்க, ஓட யோசியாதீங்க, ஊழியம் செய்ய யோசியாதீங்க. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் ஊழியம் செய்தால் தான் பரலோகம் சொல்லி, தவறான சத்தியம். இன்னைக்கு அநேகர் நினைக்கிறார்கள் என்ன தெரியுமா, வெளிப்படையான விதத்திலே நல்லொரு பெயரை வேண்டிவிட்டால் தான் பரலோகம் என்று சொல்லி, தவறான சத்தியம். நல்ல பெயர் வேண்ட வேண்டும் என்பது இருக்கிறது, அநேகர் நல்ல பெயருக்க வேண்டி கெட்ட பெயர் வேண்டவர்களும் பரலோகம் போயிருக்கிறார்கள். ஆகையினாலே ஏனோக்குவை போல ஒரு உறவு நமக்குள்ள இருக்கிறதா தேவனோடு? இன்னைக்கு நாம் ஒரு சில நண்பர்களோடு நல்ல உறவு வைத்திருக்கிறோம், அந்த உறவு கூட இல்லை தேவனோடு. ஒரு சில நண்பிகளோடு நமக்கு நல்ல உறவு இருக்கிறது, அந்த உறவு கூட இல்லை தேவனோடு. ஜெபம் பண்ணிவிட்டால் அது உறவு என்று நினைக்கிறோம், உறவு என்பது சம்பாஷணையில இருக்கிறது. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில்
காணாமற் படாமற் போனான்,
சேனல்ல பாட பாருங்க. இவ்வளவு பேர் நீங்க இதுல இருக்கிறீங்க பாருங்க, இவ்வளவு பேர் நீங்க இருக்கிறீங்க பாருங்க. இதுல ஒரு ஆள் காணாம போயிட்டா, ஒரு ஆள் இதுல காணாம போயிட்டா, என்னுடைய கணக்கின்படி நீங்க தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தீங்க, திடீரென்று ஆண்டவர் உங்களை என்ன செய்துட்டாரு, எடுத்துட்டாருன்னு அர்த்தமா. எல்லாவற்றுக்கு மேலாக நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, நாம் தேவனோடு நல்ல உறவில் இருக்கிறோமா, பரலோகத்துக்கு போகக்கூடிய அளவுக்கு ஒரு உறவில் இருக்கிறோமா? அப்படி ஒரு உறவு இருந்தா ஆண்டவருக்கு சோத்திரம்ப்பா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அதுவே ஒரு வெற்றியுள்ள ஒரு ஊழியம் என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. எது, ஒரு மனுஷன் தேவனோடு உறவு, அவன் தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு உறவில இருக்கப்பட்ட விதத்தில் வளருகிறான் என்று சொன்னால் அதுவே வெற்றியுள்ள ஊழியம் ஐயா. இன்றைக்கு ஜனங்களை நேசிக்கிறோம், ஊழியத்தை நேசிக்கிறோம், தேவனோடு சம்பாஷணையே இல்லை பாருங்க, தேவனோடு சம்பாஷணையே இல்லை. ஆதாமுக்கும் தேவனுக்கும் நல்ல ஒரு உறவு இருந்தது. குளிர்ச்சியான வேளையில் எப்படி ரவுண்ட் பண்ணி வந்தாங்க பாருங்க. ஆதியாகமம் 3:8 வாசிங்க அப்படியே. ஆதியாகமம் 3:8 வாசிங்கள்.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தில்
இவங்களும் இருந்திருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்த வசனத்தின்படி. அப்படியான அவங்களுக்கு நல்ல ஒரு உறவு இருந்திருக்கணும் இல்லையா? ஆண்டவர் வந்து உலாவுகிறார் பாருங்க. பகலுக்கு குளிர்ச்சியான வேளையில நாங்க எங்க என்ன செய்வோம் தெரியுமா? இந்த பச்சையகாங் போவாங்க பாருங்க, வாக்கிங் போவாங்க. வாக்கிங் யாரோட போவாங்க தெரியுமா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக கதைக்கிறவர்கள் பேசிக்கிறோட போவார்கள். இந்த இந்த ஃபிட்னஸ் அதுன்னு சொல்லி போவாங்க கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ்காரங்க ஃப்ரெண்ட் வந்து என்ன ஒரு ஃப்ரெண்டு கேட்பான், நாங்கள் போவோமா ஃபிட்னஸுக்கு என்ன? அப்போதான் நம்ம பேச முடியும், கதைக்க முடியும். ஏதாவது நான் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஸாக கதைக்கிறதை கதைப்பதற்கு அதுதான் நேரம் இல்லையா? ஆகவே பகலில் குளிர்ச்சியான வேளையிலே இயேசு வந்தார் பாருங்க, ஆண்டவர் வந்தார் பாருங்க. ஆதாமே ஆதாமே என்று சொல்லி வருகிற இடத்துல ஆதாமுக்கு ஆணை கிடைக்கல பாருங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் தெரியுமா? ஆதாம் பாவம் செய்தது குறித்து பேச வரல, அவனுக்கும் இயேசுவுக்கும் அவனுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல ஒரு உறவு இருந்தது, ஒரு சம்பாஷணை இருந்தது, ஒரு ஒரு ஐக்கியம் இருந்தது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் இன்னைக்கு எல்லாருக்கும் என்ன தெரியுமா ஞாபகத்தில் இருக்கிறது? ஆதாம் பாவம் செய்தவன், ஆதான் கீழ்படி அல்ல. எஸ் உண்மைதான். நான் உங்களை சும்மா தான் கேட்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எத்தனை தடவை கீழ்படியாமல் இருந்தீர்கள்? உங்களுக்கு கிருபையின் காலம், அதனாலே தப்பிக்கொண்டீர்கள். இரக்கத்தின் காலம், அதனாலே நாம் தப்பிக்கொண்டோம். ஆனாலும் அவன் இருந்தது நியாயத்திற்பின் காலம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் இன்றைக்கு இருக்கிறத கிருபையின் காலத்தில் எத்தனை தடவை கீழ்படியாமல் இருக்கிறோம், இன்றைக்கும் எத்தனை தடவை கீழ்படியாமல் வந்தோமோ எனக்கு தெரியாது. அந்த மனுஷனுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கிறது. அந்த மனுஷனுக்கு பரலோகத்தில் இடம் இருக்கிறது. மார்க்கு 10:28 வாசிங்க.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். அதற்கு இயேசு பிரத்யுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா? அவர் அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றின ஆண்டவரே. பேதுரு எல்லாவற்றையும் வலையில இருந்து எல்லாம் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றினார். கிறிஸ்துவை அறிந்த நாட்களே அநேகர் இப்படி முடிவுகள் எடுப்பார்கள். கிறிஸ்துவை இயேசுவை அறிந்து கொண்ட முதல் காலகட்டங்களில் இப்படிப்பட்ட முடிவுகள் அநேகர் எடுப்பார்கள். இன்றைக்கு அந்த முடிவு எங்கேன்னு சொல்லி எவருக்கும் சொல்ல தெரியாது, அது எப்படி இருக்குன்னு சொல்லி யாருக்கும் விவரிக்கவும் தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துல எல்லா முடிவும் எடுப்பார்கள். மாடியில் இருந்து குதி என்று சொன்னா இயேசுக்கு குதிப்பார். இன்றைக்கு தள்ளி விட்டாலும் குதிக்கிறாங்க இல்ல பாருங்க. ஆனா கிறிஸ்துவை அறிந்த நாட்கள்ல என்ன உள்ளுக்கு நெருப்பெறியும் பாருங்க. கட 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 இதெல்லாம் எல்லாருக்கும் என்னுடைய நம்பிக்கையின்படி கிறிஸ்துவை அறிந்த எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும் சொல்லி நான் நம்புறேன். நெருப்பு போல எரிஞ்சு கொண்டே இருக்கும் இறுதி அம்சமா கொழுந்து விட்டு இருப்பாருங்க. அதை விட மகத்துவமான ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நான் தேவனை அறிந்து கொண்டேன், நான் ஒரு பரிசுத்தவான், நான் கர்த்தருக்குள்ளே தேவன் என்னை மன்னித்தார், அந்த சந்தோஷம் எரிந்து அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க. செய்ய முடியாததை செய்வதற்கு தூண்டும் பாருங்க. இந்த பேதருக்கு இதுதான் நடந்தது. இயேசு சொன்னார் வான்னு சொல்லி இருந்ததை எல்லாம் விட்டுட்டான். விட்டுட்டு இயேசுவுக்கு பின்பாக போறேன்னு அவன் சொல்றான் பாருங்க. இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன தெரியுமா சொன்னாரு? என் நிமித்தம், என் நிமித்தம். நாங்கள் விடுகிறது, விட்டு விடுகிறது, செயல்படுவதெல்லாம் யார் நிமித்தம் என்ற அறிவு நமக்கு இருக்கு. என் நிமித்தம் நீங்க இதையெல்லாம் விடுறீங்களோ, சொந்தமா, பந்தமா, பணமா, வீடா, காணியா, வாகனமா, எதுவாக இருக்கட்டும், கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் எதையெல்லாம் விடுகிறோமோ அவைகளை தேவன் தருவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதிலே 30வது வசனத்தை வாசிங்க.
இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனை.
மறுமையிலே இம்மைக்குரிய காரியம் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, மறுமைக்குரிய காரியம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மறுமையிலே பரலோகத்தில் நீங்க பிரவேசிப்பீங்க என்பதற்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் ஐயா. இன்மையிலே நீங்கள் இழந்தவைகளை இன்மையிலேயே ஆண்டவர் கொடுப்பார் என்பதற்கும் வாக்கு கொடுத்ததுக்கு உதாரணம் அல்லாவிட்ட உதாரணம் யாருன்னு சொல்லிச்சுனால் யோபு. நீங்க எடுத்துக்கொள்ள பாருங்க. யோபு தேவனுக்கு சொல்லி இழந்தான் எல்லாவற்றையும். யோபு தனக்கு சொல்லி இழக்கல. யோபுக்கு தேவராட்சியத்தின் நிமித்தம் தான் இப்படி காரியங்களின் வாழ்க்கையில மோதுகிறது என்ற அறிவே இல்லாம இருந்த ஒரு மனுஷன். ஆனாலும் அவன் பாவம் செய்யல, ஆனாலும் அவன் பாவம் செய்யல. நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு தண்டித்தா சரியான கவலை பாருங்க, சரியான துக்கம் பாருங்க, சரியான வேதனை பாருங்க. எங்களோட வாழ்க்கையில நடக்கிறது இதுதான் இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் குறைவு நம் வாழ்க்கையில ஏற்றா அதை குறித்து ஒரே துக்கம் பாருங்க. தேவன் இல்ல, நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவருக்குன்னு சொல்லி ஊழியம் செய்கிறேன், அது செய்கிறேன், இது செய்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி நாம புலம்பிக் கொண்டே இருப்போம் பாருங்க. ஆனா யோபுவும் ஒரு மனுஷன். அந்த மனுஷன் என்ன செய்தான் தெரியுமா? கர்த்தருக்கு தெரியுமே, நான் பாவம் செய்யல, அதனால கர்த்தருக்கு தெரியுமே. கடைசியில வந்து சொல்லி யோசிச்சான், நான் சிலவுல பாவம் செய்துட்டோன்னு கூட அவன் யோசிச்சான். ஆனா அவன் கர்த்தருக்கண்டு இழந்தபடினாலே இங்க சொல்லுகிறது இம்மையிலேயே அவனுக்கு எல்லாம் கொடுக்கப்படும் திருப்பி. அதே மாதிரி யோபுடைய வாழ்க்கையில எல்லாம் ரெட்டத்தனியாக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி நான் இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் தேவனுக்கா இழந்தோமா என்ற அந்த உறுதி நமக்குள்ள இருக்குது. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் பிரசங்கிப்பதற்கு இலகு, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுவதற்கு இலகு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஓட்டத்திலே இவைகளை நாம் நிரூபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏன் தெரியுமா? யோபு என்ற பக்தன் என்ன சொன்ன தெரியுமா? கர்த்தர் தானே எல்லாம் கொடுத்தார், அந்த அறிவு நமக்கு இருக்கணும் பாருங்க. ஆண்டவர் தானே எனக்கு கொடுத்தார், அவருக்கு கொடுத்தா கொடுத்துட்டு போறேன், அவர் எடுத்தா எடுத்துட்டு போட்டு, அவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அறிவு நமக்குள்ள இருக்க வேண்டும் அப்பொழுது. அதே நேரத்தில் 30வது வாசிங்க திருப்பி. 30வது
இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன்.
மறுமையிலே அவன் நித்திய ஜீவனையும் பெறுவான். இம்மையிலே இழந்த மாத்திரம் போதாது, அவனுக்கு என்ன சொல்லப்படுது? மறுமையிலே நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் தேவராட்சியத்திற்காய் எவ்வளவு இழந்திருக்கிறோம், எவ்வளவு இழந்திருக்கிறோம். நாமளே நம் வாழ்க்கையிலே அநேகத்தை இழந்திருக்கிறோம். அதை குறித்து நாம பேசவே மாட்டோம் பாருங்க, அதை குறித்து நாம கதைக்கவும் மாட்டோம் பாருங்க. ஏன்? அது நாங்கள் இழந்து போனது. ஆனா தேவராட்சியத்துக்கு நான் எவ்வளவு இழந்திருக்கிறேன். ஏன்? இம்மையிலே ஆண்டவர் அதை உனக்கு இரட்டிப்பாய் தருவார். அது மாத்திரமல்ல, மறுமையிலே பரலோகத்துக்குள்ளே நீ போவதற்கு அதுக்கு இடம் கொடுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது, நாம் மறந்துவிடக் கூடாது இல்லையா? நாம் இதுவரைக்கும் அநேகரில் இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்துவை பின்பற்றின பொழுது சொந்தங்கள் விலகி போகிறது. கிறிஸ்துவை பின்பற்றி விட்டால் என்ன நடக்கிறது, இயேசுவை ஆராதிக்கிறோம் சொன்னால் குடும்பங்கள் என்ன செய்கிறது, விலகுகிறது, சொந்தங்கள் விலகுகிறது, பந்தங்கள் விலகுகிறது, தாய் தகப்பன் விலகுகிறார்கள். ஆனால் இவைகளுக்கு எல்லாம் ஒரு நாள் இருக்கிறது. தேவன் அவர்களை திருப்பவும் கொடுப்பார் என்பதை மறந்துவிடக் கூடாது. ஏன் நீ இழந்து போகிறது எல்லாம் தேவனுக்காய் இழந்து போகிறாய், நீ விட்டு விடுகிறது எல்லாம் கிறிஸ்துவுக்காய் விட்டு விடுகிறாய். ஒரு மனுஷனுக்காக அல்ல, ஒரு சபைக்காக அல்ல, உனக்கு தெரிந்தவர்களுக்காக அல்ல, உன் ஊழியக்காரனுக்காக அல்ல. ஆண்டவர் இரட்டத்தனியாய் தருவார், ஆண்டவர் இரட்டத்தனியாய் தருவார். இம்மையிலே மாத்திரமல்ல, மறுமையிலே நீ தேவராட்சியத்திலே கடந்து செல்வதற்கும் அது வழிவகுக்கிறது என்பதை மறந்துவிடவே கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே பரலோகத்தில் விதாம் தேவனி சமூகத்திலே நாம் போக வேண்டுமான்னு சொன்னால் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். தேவ ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பொழுது நாம் தேவண்டி சமூகத்திலே ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். பரலோகத்திலே ஆசீர்வாதம் நமக்கு கூட்டி கொடுக்கப்படுகிறேன்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். கலப்பையிலே கைவிட்டவன், தேவண்டி பின்பற்றுகிறோம் என்று சொன்னவன், தேவனுக்கு பின்பாக கடந்து வருகிறேன் என்று சொன்னவன் தன் ஊழியத்தை அசதியோடு செய்யாத படிக்கு கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அவன் தேவராட்சியத்தில் பிரவேசிப்பான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவனோடு ஏனோக்கு சஞ்சரித்தது போல, ஆதாமுக்கு இருந்த உறவு போல நம்முடைய வாழ்வும் தேவனோடு இருக்குமே ஆனால் நாம் தேவ ராஜ்யத்திலே கடந்து செல்வதற்கு அது இலகுவான ஒரு வழியை வகுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே நேரத்திலே கிறிஸ்துவுக்குள் நாம் எதை இழந்து போகிறோமோ, கிறிஸ்துவுக்குள் நாம் எதை இழந்து போகிறோமோ அதை தேவன் தருவார். அது மாத்திரமல்ல, மறுமையிலே தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வதற்கும் அது வழிவகுக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.